புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வட்டம் எறும்புக்காடு கிராமம் இயற்கை விவசாயி திரு எஸ் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் உருக்கு எண்ணெயில் உன்னத வருமானம் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஐயா வணக்கம். உங்களை பத்தின ஒரு அறிமுகம், உங்களுடைய குடும்ப பின்னணி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். அதாவது என்னை பொறுத்தவரையில் என்னோட பேர் வந்து மீனாட்சி சுந்தரம். கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன், எறும்புக்காட்டு கிராமத்தை சேர்ந்தவன். நான் ஒரு எம்ஏ பட்டதாரி, நான் ஒரு பாரம்பரிய விவசாயி.
இப்ப பொதுவா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா நிறைய விவசாயங்கள்ல வந்து என்னென்ன மாதிரியான ஒரு மரங்கள், என்ன மாதிரி ஒரு நெல்லு போடணும், ஒரு வாழை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வித்தியாசமா அந்த பயிர்களை வந்து தேர்வு செய்வாங்க. அந்த வகையில இந்த தென்னை விவசாயத்தை செய்யணும் அப்படின்னு எப்படி ஒரு ஆர்வம் ஏற்பட்டது? அதுலயும் குறிப்பா இந்த தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்? அதுவும் நீங்க படிச்சது வந்து ஒரு ஆங்கில இலக்கியம், இந்த ஆங்கில இலக்கியத்தை படிச்சதுக்கும் இந்த தென்னையில ஒரு ஆர்வம் தோன்றியதுக்கும் என்ன காரணம், அதை பத்தின கருத்துக்களை சொல்லுங்க.
நான் பள்ளிக்கூட பருவத்துல இருந்து விவசாயத்துல அதிக ஈடுபாடு உண்டு. அப்பா தோட்டத்துக்கு போகும்போது அவங்க கூட போய் 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 பழகி 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 அந்த விவசாயத்துல ஆர்வத்தை கூட்டிக்கிட்டேன். அப்போ முதல்ல வந்து நான் பள்ளிக்கூட பருவத்துல வந்து எங்களுக்கு இருந்தது அவ்வளவு நற்பயிர் தான். காலப்போக்கில் வந்து மழையின் கட்டாயம், தண்ணீரின் பற்றாக்குறையின் காரணமாக தென்னை மர சாகுபடியில் ஈடுபட்டோம். இப்போது வந்து ஒரு 6-7 ஏக்கர் இருக்கும் தென்னை விவசாயம் பண்ணிட்டு வரோம். ஆனா எங்களுக்கு தென்னையில வந்து ஊடு பயிரா வந்து செவ்வாழை, மட்டி, நேந்திரன் இது போன்ற வாழை ரகங்கள் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்ல, ரெட் லேடி பப்பாயா நாங்க போட்டுட்டு இருக்கிறோம். போதாத குறைக்கு உளுந்து சாகுபடி செய்வோம், பயிர் சாகுபடி செய்வோம், மக்காச்சோளம் தயில் பேசில போட்டிருக்கிறோம். அது கூட இப்போ சிறுதானிய ஆண்டுனால சிறுதானியமும் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் சாகுபடி செய்துட்டு வரோம். தென்னையை பொறுத்தவரையில் வந்து இப்போது வந்து விலை இறக்கம் இருக்கிறதுனால வந்து தென்னை சாகுபடியாளர்களுக்கு வந்து அதிக நஷ்டம் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இப்படி வந்து இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, இப்போ ஒரு 4-5 வருஷமாக என்ன பண்ணுறேன்னா, தேங்காயை வெட்டி அப்படியே வியாபாரிக்கு கொடுக்கறது இல்லை. அப்படியே வியாபாரிக்கு கொடுக்கும்போது நமக்கு அதிக லாபம் இல்லாததுனால நான் என்ன பண்ணேன்னா, சத்தமாடியிலேயே வந்து தேங்காயை உடைச்சி கொப்பரையா ஆக்கி விலைக்கு கொடுக்குற வாய்ப்புகள் கிடைச்சிது. அப்படி கொப்பரையா விலைக்கு கொடுக்கும்போது அதில் வந்து லாபங்கள் கொஞ்சம், அதாவது ஒரு 2-3% அதிகப்படியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கு பிறகு என்ன பண்ணேன்னா, அதில் இருந்து என்ன வேல்யூவேஷன் பண்ணி வந்தால் லாபகரமாக இருக்குமான ஒரு நிர்பந்தத்தில் மத்திய அரசுல இருந்து மானிய திட்டத்துல வந்து சோலார் டிரையர் போடுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி 50% மானியத்துல வந்து சோலார் டிரையர் போட்டேன். சோலார் டிரையர்ல வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து நம்ம கொப்பரா வந்து தூசி இல்லாத சுத்தமான கொப்பரா கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி, அதை சுத்தமான கொப்பரா கிடைக்கும் போது அதை மார்க்கெட்ல கொண்டு போகுது அதிக விலைக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பும் இருந்தது. அப்படி இருக்கும்போது மத்திய அரசாங்கத்துல இருந்து மரச்செக்கு எல்லாம் மானியத்துல கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அந்த மரச்செக்கையும் வந்து மானிய விலையில வாங்கினேன். மானிய விலையில வாங்கிட்டு எங்க கொப்பாவே அதுல போட்டு எண்ணெய் ஆட்டி மறுவிலைக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம். மறுவிலைக்கு கொடுக்கும்போது அதுல அதிகப்படியான லாபம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதாவது வந்து அதில் வந்து இயற்கையாகவே நானே முக்காக்களாகி போட்டு நானே மரச்செக்கில் நான் கொடுக்குற எண்ணெய் வந்து இப்போ 290 ரூபாய்க்கு கொடுக்குறதுனால அது ஒரு 10% லாபங்கள் கூடுதல் அதிகப்படியாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது.
ரொம்பவே ஒரு சிறப்பாக சொன்னீங்க ஐயா. ஐயா, இந்த பாரம்பரியமாக இந்த உருக்கு எண்ணெயை வந்து நீங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற முறையில், பாரம்பரிய உருக்கு எண்ணெயில் இதுக்கு என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது, அதோடைய தயாரிப்பு முறைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதாவது நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை முதல்ல சொன்ன கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவன். அங்கே வந்து எங்களுக்கு வந்து பாரம்பரியமாக உருக்கு எண்ணெயின்னு ஒன்று உண்டு. அதாவது இப்போ நம்ம நடைமுறையில வெர்ஜின் கோக்கனட் ஆயில்னு நம்ம கூப்பிடுறோம், தேவதூத்ரம். அதுவே வந்து நாங்க பாரம்பரிய உருக்கெண்ணெயின்னு நாங்க சொல்லிக்கிறோம். அதாவது பாரம்பரிய உருக்கெண்ணெயின்னு வரும்போது நம்ம தேங்காயை வெட்டி ஒரு 15 நாள் போட்டுட்டு அதை நம்ம உரிச்சு தேங்காயை துருவுறோம். தேங்காயை துருவிய இடத்துல இப்போ ஒரு 12.5 கிலோ தேங்காய் எடுத்தோம்னா ஒரு 10 கிலோ தேங்காய் பூ கிடைக்கும். தேங்காய் பூவை வந்து நல்லா தண்ணியில விட்டு, அதாவது 10 கிலோ தேங்காய் பூ நாளைக்கு ஒரு 6-7 லிட்டர் தண்ணி விட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு அது 2 தண்ணி எடுப்போம். அப்படி புளிஞ்சு எடுக்கும்போது அதில் கிடைக்கிற பால், அந்த பாலை வந்து நாங்கள் அடிபிடிக்காத அளவில் கொப்பரையில் விட்டு காய்ச்சி எடுப்போம். அதாவது கிட்டக்கிட்டி ஒரு 3 மணி முதல் 4 மணிக்கு ஒரு வந்து அதை நாங்கள் கம்ப்ளீட்டாக காய்ச்சி எடுத்து வரும்போது அதுலேருந்து சுத்தமான எண்ணெய் கிடைக்கும். அதாவது கேரளாவில் சொல்லும்போது அது தேங்காய் நெய்யின்னு உபயோகப்படுவாங்க. அதாவது உருக்கு எண்ணெய் நெய்ட்டு அது நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வச்சுருக்குறோம். அது வந்து அப்படி வரும்போது நம்ம 10 கிலோ தேங்காய் வச்சு போட்டோம்னாக்கி நமக்கு அதில் இருந்து கிடைக்கிறது நமக்கு 1-1.5 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். இப்போது நடவடிக்கையில் வந்து 10 கிலோ தேங்காய் வரும்போது 1200 ரூபா நமக்கு வந்தாக்கி அதுலேருந்து நமக்கு கிடைக்கிறது 1.5 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். 1.5 லிட்டர் எண்ணெய் வரும்போது நமக்கு சராசரியாக ஒரு 1000-1100 ரூபா நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஒரு அதிகப்படிவான வருமானம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்குது. அந்த உருக்கெண்ணை பொறுத்தவரையில் இப்போ வந்து நாங்கள் தயாரித்து வந்து ஒரு 4.5 வருஷமாக நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம். அது வந்து இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, பெங்களூர் போகுது, ஹைதராபாத் போகுது, அதில் வந்து நாங்கள் புதிய சர்வீஸில் அனுப்பிட்டு இருக்கோம். மாதத்துக்கு ஒரு 100 லிட்டர் எண்ணெய் நாங்கள் தயாரிக்கிறோம். அந்த 100 லிட்டரில் வரும்போது இப்போ நம்ம அதிகப்படியான லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, அதாவது பகுதிக்கு பகுதி ஒரு 40% வரை லாபம் ஈட்டுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது.
சிறப்புங்க, ரொம்பவே ஒரு அருமையான ஒரு தகவலை வந்து சொன்னீங்க. இயந்திர பயன்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ பாரம்பரியமாக உருக்கு எண்ணெயில் அந்த உருக்கு அந்த இயந்திரத்துடைய அமைப்பு எப்படி இருக்கும், அந்த நீங்கள் உருவாக்கப்பட்ட அந்த காஞ்ச வந்து தேங்காய்களை பயன்படுத்தி எவ்வாறு அந்த இயந்திரத்தை வந்து உதவியால் இந்த எண்ணெய்களை வந்து தயாரிக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க.
உருக்கெண்ணெய் பொறுத்தவரையில் நாங்கள் 2 பேர் தான் அதில் வேலை பண்ணுறோம், அப்பாவும் மகனும். என்னோட பையன் வந்து எம்பிஏ முடிச்சிருக்கான், அவனே என்னோடய தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் விவசாயத்தில். 2 பேருமே தான் தேங்காய் துருவுறது. இப்போ வந்து அதில் வந்து மிஷின் வரும்போது தேங்காய் துருவுறதுக்கு மட்டும்தான் ஒரு மிஷின் வச்சுருக்குறோம். மீது தேங்காய் புளிகிறது எல்லாமே இது காய்க்கிறது எல்லாமே மேனுவல் தான். தேங்காயை புளிஞ்சு எடுத்துட்டு அடுத்த வச்சு காய்க்கிறது எல்லாமே மேனுவல் தான். அதுக்கு எந்த விதமான மிஷினரிஸும் நாங்கள் அதில் யூஸ் பண்ணல. பாரம்பரியம் என்னால மிஷினரிஸ் அதிக நாட்டம் காட்டல.
இந்த இயந்திரம்னு சொன்னீங்க, இந்த இயந்திரத்தை வந்து என்னென்ன மாதிரியான முறைகளை நீங்க வந்து பராமரிக்கிறீங்க, அதுக்கு நிறைய பாதுகாக்கிறதுக்கு அதனுடைய செயல்பாடுகள் பண்றதுக்கு செலவுகள் ரொம்ப ஆகுதா, இந்த இயந்திர பராமரிப்பு இந்த தேங்காய் எண்ணெய் உருவாக்குற இயந்திர பராமரிப்பு அப்படிங்கிறத நீங்க எப்படி வந்து பின்பற்றுறீங்க, அதை பத்தின கருத்துக்களை சொல்லுங்க.
தேங்காய் மறைச்சிக்க போதில் அதிக பராமரிப்பு வரல இதுவரையும். சோலார் ட்ரையர் போகிறதுல எங்களுக்கு நாங்கள் வந்து 3-4 வருஷம் ஆச்சு போட்டிருக்கோம், அதில் எந்த விதமான பிரச்சனைகள் வரல. இது மனைச்சக்கை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அது தேங்காய் கொப்பரா போட்டு ஆட்டிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம சுத்தம் பண்ணுறது, அந்த செக்கு உலக்கையை வந்து நம்ம தூக்கி வச்சு கழுவுறது துடைக்கிறது இல்லை, அது ஓட விட்டே நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம்னா கிளியராக துடைச்சிருக்கலாம். அடுத்தபடியாக வந்து நாங்கள் தேங்காயை விட்டு வெளியே வரும்போது நல்லெண்ணெய்க்கு வந்துடுவோம். நல்லெண்ணெய் வரைச்சில கூட கொஞ்சம் தொடச்சி எடுக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு ½ மணிக்கூர்லேருந்து 1 மணிக்கூர் ஆகும்.
ஆனால் ஒரு அருமையான கருத்தை வந்து சொன்னீங்க. இப்போ இந்த உருக்கு எண்ணெயினுடைய பயன்பாடுகளை பற்றி நீங்கள் சொன்னீங்க. பொதுவாக இந்த உருக்கு எண்ணெயில் என்னென்ன மாதிரியான மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது, மனிதனுக்கு ஏன் அந்த உருக்கு எண்ணெயினுடைய தேவை வந்து இருக்குது, அதனுடைய செயல்பாடுகள் எப்படி மனிதனுக்கு போதுமானதாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
அதான் உருக்கு எண்ணெயினே நம்ம சொல்லும்போது தேங்காயில் வந்து நமக்கு கிடைக்கிறது ஒரு லாரிக் ஆசிட் ஒன்று நமக்கு கிடைக்குது. அந்த லாரிக் ஆசிட் வந்து தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்குதே தவிர வேறு எந்த இதுலையுமே இல்லை. அடுத்தபடியாக இருக்கிறது நமக்கு தேங்காய், அந்த தேங்காயிலேருந்து வர்றது எண்ணெய், எண்ணெயில் மட்டும் அந்த லாரிக் ஆசிட் இருக்குது. அதனால அதில் அந்த கொழுப்பு வந்து எந்த விதமான பிரச்சனையும் நம்ம மனித உடலுக்கு தீங்கு செய்யாத கொழுப்பு. அதில் வந்து நம்ம எங்கே நம்ம நடைமுறை பழக்கத்துக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னென்னா உருக்கெண்ணெய் பயன்பாடு வந்து சின்ன குழந்தைகளுக்கு அதிகம். பிறந்த குழந்தைகளுக்கு வந்து தலை முதல் பாதம் வரை கம்ப்ளீட்டாக எண்ணெய் மொழி அதிகாலையில் ஒரு 6 மணிக்கு வந்து வெயிலில் போடுவாங்க. வெயிலில் போட்டுட்டு அதுக்கு பிறகு எடுத்து அவங்களுக்கு சின்ன குழந்தை குளிப்பாட்டுவாங்க. அரை மணிக்கூர் அது வெயிலே இருக்கும் அந்த தென்னை குழந்தைங்க. குழந்தையோட தோல் வந்து நெல்லி ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதாவது அது வந்து தோல் பராமரிப்பு தான் ஒண்ணு. குழந்தைக்கு பால் ஊட்டும் தாய்மாரி பால் குழந்தைக்கும் குழந்தைக்கு வந்து நாக்குல வந்து வெண்படலம் ஒண்ணு இருக்கும். அந்த வெண்படலத்துல அந்த உருக்கெண்ணெயை வந்து ரெண்டு டிராப் நீங்க விட்டு அந்த விரல வச்சு லேசா தட்டி விட்டீங்கன்னாயே அந்த வெண்படலம் கம்ப்ளீட்டா போயிருது. அதுக்கு பிறகு வந்து ஒரு சின்ன டீஸ்பூன்ல அந்த குழந்தைக்கு உள்ள வாயுவிலே கொடுத்தோம்னா அது வந்து சின்ன குழந்தைக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாம இருக்கு. அதனால சின்ன குழந்தைகளுக்கு உள்ளது அது. அதே மாதிரி ஜலதோஷம் பிடிச்சிருந்தோம்னா ரெண்டு டிராப் மூக்கு துவாரங்களில் விட்டாங்க அந்த ஜலதோஷம் பிடிச்சது போகுது. குழந்தைகள் பராமரிப்பு அது. அதுக்கு பிறகு வந்து குழந்தைக்கு பிறந்த பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு அந்த வயர் கொஞ்சம் உப்பிசமாகும். அந்த தாய்மார்கள் வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குடிச்சாங்கன்னாக்கி அந்த உப்பிசம் வந்து குறையும். வயறு பொறுத்து இருக்கிறது குறைவா இருக்குது. அதுக்கு பிறகு தலைக்கு தேய்க்கும் போது பொடுகுன்னு சொல்லுவோம்ல அந்த பொடுகு வந்து கம்ப்ளீட்டா அரெஸ்ட் ஆகுது. இதுதான் நம்ம உருக்கெண்ணெய் பாரம்பரிய உருக்கெண்ணெய்கள். அது சித்தா டாக்டர்ஸ் வந்து உருக்கெண்ணெய் நிறைய மெடிசின்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அதான் அவங்க கிட்ட நம்ம கேட்டா சொல்லித்தரது இல்லை. பட் அது சித்தா மெடிசன் இல்ல 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 கம்ப்ளீட்டா நான் சொல்லிட்டேன்.
ரொம்பவே சிறப்பு. சார், இப்ப இன்றைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விவசாய முறைகளை வந்து பின்பற்றுறாங்க. ஒவ்வொரு விவசாயத்தை வந்து பயிர்களை வந்து தேர்வு செய்வாங்க. அந்த வகையில இன்றைய நீங்க தென்னையை வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க, தென்னை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைய சூழல்ல அந்த தென்னை விவசாயம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு நிலையில வந்து இருக்குது? மற்ற விவசாயம் செய்யக்கூடியவங்க இந்த தென்னை விவசாயத்தை எப்படி பாக்குறாங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
தென்னை விவசாயத்தை பொறுத்தவரை நான் இப்ப சொல்றேன்னா கொஞ்சம் நம்ம விவசாயிகளுக்கு ஒரு ஏழ்மை நிலை தான். அதிக வருமானம் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் குறவு. ஏன்னா நோய் தாக்குதல் அதிகமா இருக்குது, பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்குது. அது கூட நம்ம தென்னை வளர்ச்சி வாரியத்தில் இருந்து கொடுக்குற திட்டங்கள் எல்லாமே அவங்க ஸ்டாப் பண்ணனால விவசாயிகளுக்கு அது ஒரு லாஸ். இந்த தென்னை விவசாயிகள் அதுல அதிக லாபம் எடுக்கிறனாக்கி கம்ப்ளீட்டா ஊடுபயிர் ஊடுபயிர் போட்டோம்னாக்கி அதுல உள்ள வருமானங்கள் அதிகமா கிடைக்குது. நான் என்னை பொறுத்தவரையில் தென்னையில வந்து செவ்வாழை பயிர் வந்து ஊடுபயிரா போட்டிருக்கிறதுனால தென்னைக்கு செய்யற உரம் வந்து நமக்கு குறையுது, வாழைக்கு செய்யற இது வந்து நமக்கு கூடுது. அது கூட லேபர் ப்ராப்ளம் வந்து அது குறையுது. இப்ப செவ்வாழை பொறுத்தவரையில எங்க இடத்துல தென்னைக்கு ஊடுபயிரா நாங்க போட்டோம்னு ஒண்ணுனா ஒரு 500 to 600 வாழை போடுவோம் ஒரு ஏக்கர்ல. அந்த ஏக்கர்ல போடும்போது செவ்வாழைக்கு எங்க இடத்துல சராசரியா 225 to 250 ஒரு மூட்டுக்கு விலைக்கு செலவாகுது. அதுல வந்து நிகர லாபம் சொல்லும்போது மூட்டுக்கு எப்படியுமே 150 to 200 லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதாவது திருமண சமயங்கள் ஏதாவது திருவிழாக்கள் எப்படி இருந்தாக்கி எங்க ஏரியாவில் ஒரு தார் வந்து 800 to 1000 வரைக்கும் போகுது. அது எது சராசரியா நம்ம கொடுத்தாலும் 600 to 700 வரும். அப்படி வரும்போது நமக்கு நிகர லாபம் இடத்துல ஒரு வகையில இருந்து வர நிகர லாபம் வந்து 150 to 200 மேல பஸ். அதனால தென்னை விவசாயிகள் வந்து தென்னை தோட்டத்துல வந்து நிலத்தை தரிசா போடுறது அந்த அளவு சாத்திய பொருள்கள் இல்லை. இதே மாதிரி இதே நம்ம வாழை போடலாம். பப்பாளி ரெட் லேடி பப்பாளியும் அதே மாதிரி தான். நான் ஊடுபயிரா போடுறதுல அதிக லாபம் கிடைச்சது, அதாவது செவ்வாழையை விட அதிக லாபம் கிடைச்சது. அது வந்து நம்ம சீடு தான் கொஞ்சம் நம்ம விலை கூடுதலே தவிர பராமரிப்பு செலவுகள் குறவு, அதுலயும் வருமானம் கூடுதல் தான். சும்மா தோட்டத்தை வந்து பக்காவா கொண்டு வரணும் அப்படின்னா உளுந்து பயிர் போட்டோம்னா நம்ம நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நம்ம தோட்டத்துக்கு அதிகமாக கிடைக்கிறது. இன்னைக்கு உறைஞ்சிக்கிறது வந்து குறைச்சிக்கலாம். இப்படி உள்ள நம்ம டெக்னிக்கல் ஐட்டங்களை நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா தென்னை விவசாயிகள் உண்மையிலேயே வாயுவாதத்தை பிரிக்க ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்.
சிறப்பங்க, ரொம்பவே ஒரு அருமையா ஒண்ணு சொன்னீங்க. இந்த உரையாளுடைய தூக்கத்துல ஒரு விஷயம் சொன்னீங்க, தூக்கத்துல வந்து பூச்சிகளுடைய தொல்லை வந்து இந்த தென்னையில வந்து இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப என்ன மாதிரியான பூச்சிகள் வந்து இந்த தென்னையினுடைய வளர்ச்சிக்கு வந்து தடையா இருக்குது? அந்த என்ன சில பூச்சிகள்லாம் தெரியும், அதுக்கு அந்த பூச்சிகளுடைய தாக்கம் குறையறதுக்கு நீங்க மருந்துகள் உரம் அந்த மாதிரி எதுவும் சிறப்பான ஏற்பாடுகள் அல்லது சிறப்பான செயல்முறைகள் வந்து செய்றீங்களா? அதை இந்த பூச்சிகளுடைய தாக்கம் குறையறதுக்கு நீங்க என்னென்ன வழிமுறைகளை வந்து பின்பற்றுறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது இப்போ வந்து எங்க ஏரியால வந்து வெள்ளை சுருளி அதாவது ரூபோஸ் வைப்பிலை வந்து ஜாஸ்தியா இருக்குது. அதனால தென்னையில வந்து ஓலைகள் வந்து கம்ப்ளீட்டா வெள்ளை படலம் தாந்த ஓலைகள் எல்லாமே கரும்படலமா ஆயிடுது. அதனால போட்டோ சிந்தசிஸ் வந்து அது கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் குறவு. அதுக்கு வந்து நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து நம்ம வேளாண்மை துறை சார்ந்த அலுவலர்கள் வந்து விவசாயிகள்ட்ட சொல்றாங்க, அதுக்கு வந்து மஞ்சள் ஒட்டு பொடி போட்டா குறையுன்றாங்க. ஒரு ஏக்கருக்கு 4 பீஸ் வச்சு போட சொல்றாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, எட்டி பார்த்துருக்கோம். அதுல வந்து தொடர்ச்சியா வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது அந்த எண்ணெயை துடைச்சி எடுத்தாதான் ஒட்டு பொறியில வந்து ஸ்டிக்கிங் ஏஜென்சி இருந்தாதான் வந்து ஒட்டுது. ஷீட்டை கட்டிட்டோம், அதுல வந்து எல்லாமே ஒட்டிக்கிடுவோம்னு வந்தா கண்டிப்பா இல்லை. அது மட்டும் இல்ல, பக்கத்து தோட்டத்து உள்ளவங்க விவசாயிகள் அதை கடைபிடிச்சாகி ஓரளவு நம்ம கட்டுக்கு கொண்டு வரலாம். அல்லாத பட்சத்துல ரூபோஸ் வைப்பிலேயே கட்டுப்படுத்துறதுக்குள்ள வாய்ப்புகள் குறவு. அதே மாதிரி அடுத்தபடியா வந்து எங்க ஏரியாவில வந்து கேரளா வாட்டர் நோய் வந்து இப்போ அதிகப்படியா தாக்குதல் இருக்குது. அதிகப்படியா தாக்குதல் வரும்போது கம்ப்ளீட் அந்த ஓரையில் எவ்வளோ மஞ்சள் நிறம் ஆயிடுது, மஞ்சள் நிறம் ஆகுது. அதுக்குள்ள தேவைப்பத்தி என்ன பூவில் வந்து பாளைகள் வெடிச்சு வரும்போது தேங்காய் பிடிக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் குறவு. அப்படியே நாளடைவிலே பட்டு போறதுக்குள்ள வாய்ப்பு அதிகமா இருக்குது. எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து கேரளா வாடல் நோய் வந்து தாக்குதல் ஜாஸ்தி, அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. டெக்னாலஜிகள் இதுவரையும் நம்ம யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சதா தெரியல. இது போக நமக்கு சின்ன பிள்ளைகள வந்து காண்டாமிருக வண்டுக தாக்குதல் ஜாஸ்தியா இருக்குது. காண்டாமிருக வண்டுக தாக்குதல் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு வந்து நம்ம தோட்டத்தில் ஆமண சுப்புனாக்கு போட்டு ஈஸ்ட் சேர்த்து பானையில வச்சு ஊற வச்சு ஒரு 8 இடத்துல வச்சோம்னா அதில் கலந்து அழிக்கலாம். அது ஒரு பெஸ்ட் ஐடியா. அப்புறம் சிவப்பு பூனை வண்டை பொறுத்தவரையிலையும் ஏக்கவசி பொறிக்கு அட்ராக்ட் ஆகுது. அதில் உள்ள பெரிய டிஃபெக்ட் என்ன ஆகி தென்னை மரத்தில் கட்டாமல் நடுவில் 4 தென்னை மரத்துக்கு இடையில ஒரு கம்பில் அதை இனக்கவரிச்சி பொறியை வச்சோம்னாக்கி எல்லாமே அதுக்கு அட்ராக்ட் ஆகும். தென்னை மரத்திலே நம்ம கட்டணும்னா தென்னை ஓலையில் வந்து தட்டி அந்த தென்னை மரத்தை, அதனால விவசாயிகள் வந்து தென்னை மரத்தில் கட்டாமல் 4 தென்னை மரத்துக்கு இடையில ஏக்கருக்கு இடத்துல நீங்கள் இனக்கவரிச்சி சிவப்பு பூனை வண்டை தாங்க ஒரு வாய்ப்புகள் அதிகம்.
ரொம்பவே சிறப்பான ஒரு அரிய தகவல்கள் வந்து சொன்னீங்க ஐயா. இந்த பத்திரிகை செய்திகள்ல நான் ஒரு தகவல் வந்து படிச்சேன், 2003 நீங்க வந்து சிறந்த விவசாயிக்கான விருதை வந்து வாங்கியிருக்கீங்க. அதனுடைய அனுபவத்தை பத்தி சொல்லுங்க, அதுக்கு நீங்க என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை வந்து மேற்கொண்டீங்க, செயல்பாடுகள் பணிகள் அதை பத்தி சொன்னீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய விவசாயிகளுக்கு அவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா.
அதாவது எதை பொறுத்தவரையில விருது வாங்குறது வந்து வருஷத்துக்கு எப்படியா 1-2 விருதுகள் வாங்கிடுவேன். அது பொறுத்தவரையில அதுல என்ன சாத்தியக்கூறுகள்னாக்கி என்னோட புதிய அணுகுமுறைகள், புதிய புதிய பயிர்கள் சாகுபடி, அதாவது ஒரு பயிர் போட்டோம்னா வித்து விதைத்து விதை அவ்வளவுமே நான் ரொம்ப கம்ப்ளீட்டா படம் பிடிக்கிறது. அதுல உள்ள லாப நஷ்ட கணக்கு வச்சிருப்பேன். லாபமா இருந்தா செய்வோம், நஷ்டமா இருந்தா விட்டுருவோம். அது ஒண்ணு. இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து 2013 2010 2022 2 வருஷம் வந்து வேளாண் செம்மல் விருது வாங்கினேன். 2013 வந்து குஜராத்தில் மோடி ஐயா சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது வைப்ரன் குஜராத்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தாப்புல, அதில் வந்து சிறந்த விவசாயிக்காக விருது வாங்கினேன். அது மட்டும் இல்லை, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் வட்டார அளவில் வந்து நிறைய விருதுகள் வாங்கியிருக்கோம். அதுவும் இதுதான் கலப்பின பயிர்கள் போடுறது, புது டெக்னாலஜி போடுறது, இதுக்கு எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ண சொல்லுவாங்க. உங்கள் தோட்டத்தில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருந்தீங்க, அதில் உள்ள லாப நஷ்ட கணக்கு, அதில் நம்ம செயல்முறைப்படுத்தின டெக்னாலஜி வந்து ஃபோட்டோஸு, அந்த சாகுபடி செய்ய பயிரோட ஃபோட்டோஸு எல்லாமே கேட்பாங்க. போட்டு எல்லாமே ஒரு டாக்குமெண்டேஷன் ஒரு புக்லெட்டாக போட்டு நம்ம அனுப்பினா அவங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நமக்கு அவார்டு கொடுக்கிறது வாய்ப்பு ஜாஸ்தி. ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் வந்து தேசிய வாழை அரசியல் திருச்சியில் வந்து சிறந்த வாழை விவசாயிக்கான விருது ஒன்று வாங்கினேன். இப்படி விருதுகள் வந்து ஒவ்வொரு இடங்கள் நம்ம மாவட்டம் இல்லை மாநில இல்லை வெளி மாநிலங்களில் போய் விருது வாங்குறதுக்கு ஒரு அடிப்படை இது வந்து என்னோட டெக்னாலஜி வே ஆஃப் த பிளான்டிங், புது புது தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கிறது, புது பயிர்களை நம்ம இடத்துல கொண்டு சாகுபடி செய்து அதில் உள்ள அனுபவங்கள் வெற்றி கதைகள், இதனால வந்து விருதுகள் கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகம்.
சிறப்பான வந்து ஒரு தகவலை வந்து சொன்னீங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்ம வேளாண்மையில பொறுத்த மட்டும் எந்த வகையில நம்ம பயிரிட்டாலும் அதனுடைய பயிருடைய முறைகளை வந்து பின்பற்றினாலும் அதனுடைய அடிப்படையில் சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஏன்னா நம்ம எதுக்காக உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா பொதுமக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும், அதே சமயத்துல நமக்கும் அது வருமானம் தரக்கூடிய ஒரு ஒரு செயல்பாடாகவும் இருக்கணும். அந்த வகையில இந்த பாரம்பரிய தேங்காய் எண்ணெய என்னென்ன முறைகளை வந்து நீங்க சந்தைப்படுத்துறீங்க, அந்த சந்தைப்படுத்துதல்ல என்னென்ன மாதிரியான இடர்பாடுகளை வந்து நீங்க வந்து மேற்கொள்றீங்க, அதனுடைய முறைகளை கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும் இல்லையா?
சந்தைப்படுத்துதல் பொறுத்தவரை இப்போ வந்து நாம் பண்றது வந்து நம்ம இது பசுமை கடன் அப்புறம் சின்னகரன் இப்படிப்பட்ட மந்த்லி புக்ஸ் எல்லாம் வருது. அப்புறம் நம்ம ஆல் இந்திய ரேடியோ நாகர்கோவில் இருந்து எஃப்எம்ல வந்து அவங்கள்ட்ட இப்படி இதே மாதிரி ஸ்டாக் கொடுக்கும்போது அதுல உள்ள கூடுதல் குறைகளை நம்ம சொல்லும்போது அதுல ஒரு நிவர்த்தி கிடைக்குது. வேளாண்மை வணிகத்துறையில வந்து அவங்க அதிக ஈடுபாடு இருக்கிறனால அவங்களும் நிறைய வழிமுறைகள் இருக்காங்க. இப்போது வந்து லேட்டஸ்ட் வந்து அதை யூடியூப் அதுல போட்டு வரும்போது வெளி மாவட்டங்களுக்கு அனுப்புறதுக்கு அது ஒரு வாய்ப்புகள்.
சரிங்க சரிங்க, ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. இப்ப தேங்காயில வந்து நிறைய கொப்பரை தேங்காய் இந்த மாதிரி நிறைய வந்து வகைகள்லாம் இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா வகையான தேங்காயிலுமே வந்து நீங்க சொல்ற முறைகளை பயன்படுத்தி தேங்காய் எண்ணெய் எடுக்கலாமா, அல்லது ஒரு சில ரகங்கள்ல மட்டும்தான் தேங்காய் எண்ணெய்க்கு உகந்ததாக இருக்குமா? இப்ப தேங்காய் அப்படின்னு சொன்னாலே விளையக்கூடிய எல்லா தேங்காயும் எண்ணெய் எடுப்பதற்கு ஏற்றதா, அந்த மாதிரி ஏதாவது அதுக்கு வேறுபாடுகள் அதுக்கு வித்தியாசங்கள் இருக்கா, அதை பத்தி கொஞ்சம்
சொல்லுங்க. அது வந்து நாங்க புவிசார் குறியீடு வாங்கியிருக்கிறோம் எங்களுக்கு. அந்த புவிசார் குறியீடு வாங்கின தென்னமரத்துல வந்து பொறுத்தவரையில எங்களுக்கு வந்து 18% கோப்ரா கிடைக்குது. கோப்ரா கிடைக்கிறது வந்து அதுல இருந்து நாங்க எண்ணெய் எடுத்தோம்னா 13.5 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். இப்படி இருக்கிறதுனால அது வந்து எங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி தமிழி தேங்கட்டையில. அதுக்கு பிறகு வந்து இப்போது வந்து கிராஸ் வெரைட்டிஸ்ல வந்து அந்த அளவு ஆயில் கண்டென்ட் இருக்குன்னு எவ்வளவு சொல்ல தெரியல. கிளச் கிடக்கிற நெட்டையிலையும் அந்த அளவு 16% 16-17% இருக்கிறதா கேள்வி. அதை வந்து நான் யூஸ் பண்ணவும் இல்லை. இது வந்து மீதி வந்து இப்ப காங்கேயம் அந்த பக்கம் காங்கேயம் பொள்ளாச்சி அந்த ஏரியால வந்து உள்ள எண்ணெய் ஆயில் கண்டென்ட் வந்து குறைவா இருக்குதாது தகவல். நம்ம எண்ணெய் சத்து கூடுதல் அதாவது 18% இருக்கிற எண்ணெய் சத்து உள்ள தேங்காயில நெத்துகளை எடுத்தானாக்கி நமக்கு அதிக லாபம் கிடைக்கிறவங்களோட வாய்ப்பு. சில தேங்காயை பொறுத்தவரை 14%லிருந்தே தான் எண்ணெய் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லை, அது அந்த தேங்காயை வந்து நம்ம வெளியே இருந்து வாங்கி நம்ம எண்ணெய் தயார் பண்ணதான் அந்த அளவு லாபகரமாக இருக்காது. காரணம் என்னன்னா இப்போ விவசாயிகள் வந்து 2 மாசத்துக்கு ஒருக்கா தேங்காய் விட்டுறது 45 நாளைக்கு ஒருக்கா விட்டிருக்காங்க. அந்த 45 நாளைக்கு ஒருக்கா வெட்டும்போது அந்த தேங்காய் வந்து முக்கிய தேங்காயே இல்லை. இப்போ 75% முக்கிய தேங்காய் இருக்கா, 25% வந்து தேங்காய் முத்திய தேங்காய் இல்லை. அதுல ஏதாவது இளம் தேங்காயெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு அதுல வெளியிருந்து வாங்கி நம்ம எண்ணெய் தயாரிக்கும் போது அது ஒரு 20-25% நமக்கு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. அதனால நமக்கு வந்து எண்ணெய் குறையிறதுனால வெளியிருந்து வாங்குறத விட நம்ம சொந்தமா தோப்பு வச்சிருக்கிற விவசாயி நம்ம வேல்யூஷன் பண்ணி நம்ம ப்ராடக்ட் வெளியே அனுப்புறதா இருந்தோம்னா நமக்கு போதிய வருமானம் அதிக வருமானம் கிடைக்கிறது வாய்ப்பு.
ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு தகவல் வந்து சொன்னீங்க ஐயா. இப்ப இன்றைய சூழல்ல பெரும்பாலும் சமையலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெயை பயன்படுத்துறாங்க, கடல எண்ணெயை பயன்படுத்துறாங்க, ரீஃபண்ட் ஆயில் வேறு வேறு விதமான எண்ணெய்களை வந்து பயன்படுத்துறாங்க. அந்த வகையில கடல எண்ணெயை வந்து சமையலுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம எல்லாருமே ரொம்ப குறைவான அளவு தான் கேள்விப்படுறோம். தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது சமையலுக்கு எந்த மாதிரியான பயன்பாடுகள் இருக்கு, அதை நல்லெண்ணெய் மாதிரி நம்ம வந்து பொதுவாகவே பயன்படுத்திக்கலாமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
பொதுவாக தேங்காய் எண்ணெயில கொலஸ்ட்ரால் அதிகம்னு சொல்லி நம்ம டாக்டர்ஸ் வந்து ஒரு பொய்யான தகவலை அறிவிச்சுட்டு இருக்கனால நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றது ரொம்ப குறைஞ்சு போச்சுது. ஆனா அப்படியே இருந்து அவ்வளவும் கொலஸ்ட்ரால் வந்துச்சுன்னா கேரளாவில வந்து 100-100% வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலேயே 100-100% தேங்காய் எண்ணெய் தான். இப்போ வந்து ரேஷன் கடையில கொடுக்குற பாம் ஆயில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறாங்களே தவிர கடலை எண்ணெய் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல எடுக்கிறது குறவு, நல்லெண்ணெயை வந்து கூட எடுக்கிறது குறவு. எங்க மாவட்டத்தை பொறுத்தவரை தேங்காய் எண்ணெய் தான் அதிகப்படியான, அதாவது எந்த விதமான சமையலுக்கும் தேங்காய் எண்ணெயின் பயன்பாடு வந்து அதிகம். அதுல கொலஸ்ட்ரால் இருக்குன்னு விளம்பரத்தினால வந்து தான் தேங்காய் எண்ணெய்க்குள்ள விலை வந்து குறைஞ்சு போயிட்டே இருக்குது, யாரையும் வாங்குறதும் குறவு. இதே வந்து இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அளவில் உள்ள தென்னை விவசாயிகள் வந்து பொள்ளாச்சியில தலைமையிடம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல இங்க பருத்துக்கோட்டை புதுக்கோட்டை அந்த பக்கத்துலயும் விவசாயிகள் வச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து சிடிபி தென்னை வளர்ச்சி வாரியத்தோட கான்டாக்ட் பண்றோம்.
அவங்களுக்கு ஐடியா கேட்கிறோம். இப்போ வந்து மத்திய அரசாங்கத்தை நெருங்கி அவங்கள்ட்ட இருந்து சென்னை விவசாயிகளுக்கு வந்து கொப்பரை தேங்காய்க்கு உள்ள விலை நிர்ணயம், எண்ணெய்க்கு உள்ள விலை நிர்ணயம், ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் சப்ளை பண்றதுக்குள்ள வந்து அவங்கள்ட்ட பேசி ஓரளவு சாத்தியக்கூறா அதாவது நடைமுறை சிக்கல் எல்லாம் சேர்ந்து உபயோகிக்க ஒரு தனி கவனம், அதாவது மத்திய அரசுக்கு தனி கவனம் எடுக்க வலியுறுத்தி வந்துட்டு இருக்கோம்.
ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு தகவலை வந்து சொன்னீங்க ஐயா. இப்ப பொதுவா எல்லா பயிர்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பீட்டு திட்டம் அப்படிங்கறத வந்து அரசாங்கம் வந்து கொடுக்குது. அதே சமயத்துல விவசாய கடனுதவி அப்படின்னு சொல்லி விவசாயிகளுடைய நலன் கருதி கொடுக்குறாங்க. அந்த வகையில இந்த தென்னை சாகுபடி தேங்காய் இதுகளுக்கு விவசாய கடனுதவி அப்படிங்கிறது போதுமானதா இருக்கா? அந்த காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுல ரொம்ப வெற்றிகரமா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கடன் உதவியை பொறுத்தவரையில எல்லா விவசாய எல்லா பேர்களும் வந்து கடன் உதவி கொடுக்குறாங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல கூட்டுறவு சங்கங்கள்ல கொடுக்குறாங்க, நேஷனலைஸ் பேங்க்ல கொடுக்குறாங்க, எல்லா இடமே கொடுக்குறாங்க. பட் இந்த பயிர் பாதுகாப்புன்னு வரும்போதுதான் விவசாய மத்தியில் ஒரு சிக்கலே உருவாது. அதாவது தென்னமரத்துக்கு எல்லாம் பயிர் பாதுகாப்பு கட்டலாம், கட்டினாக்கி வந்து நம்ம தனிப்பட்ட முறையில வந்து தோட்டத்துல வந்து அலிமானம் இருந்தோம்னா அவங்க தனி காப்பீடுல வந்து தொகை வந்து நமக்கு கொடுக்கறது இல்லை, இழப்பு தொகை. அது காரணம் என்னன்னு சொன்னாக்கி அது வந்து ஒரு விற்கா வயசுல வந்து பாதிக்கப்படணும், அதுலயே 50% மேல வந்து பாதிக்கப்பட்டாதான் அந்த பிற்காக காப்பீடு கொடுப்போம்னு சொல்றதுனால விவசாயிகள் வந்து இந்த பயிர் காப்பீடுன்னு வரும்போது கொஞ்சம் ஒதுங்குறாங்க. ஆனா மத்திய அரசு வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து கொஞ்சம் செய்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வில்லேஜ் ஏதாவது ஒரு கிராம நிர்வாகத்துக்கு அவ்வளவுமே பாதிக்கப்பட்டதமான வந்து இப்போ ஒரு பெற்ற அளவு ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு கோரிக்கைன்னு சொல்லும் போது அதுதான் தனிப்பட்ட விவசாயி பாதிக்கப்பட்டாலும் இழப்பீடு தொகை கொடுக்கணும். நாங்க கம்ப்ளீட்டா எல்லா மாவட்டங்கள் விவசாயிகளும் சஸ்பெண்டே நாங்க சொல்லிட்டு இருக்கோம், தமிழக அரசுக்கும் சொல்லிட்டு இருக்கோம்.
ஐயா, இப்ப பொதுவாவே இந்த வேளாண்மையில விவசாயத்துல செய்யக்கூடியவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு வருத்தமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, வேலையாட்கள் வந்து போதுமான அளவு கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க. அந்த வகையில உங்களுடைய விவசாயத்துல உங்களுடைய வயல்களில் இந்த தேங்காய் எண்ணெயா இருக்கட்டும், தென்னை முரம் பயன்பாடுகளா இருக்கட்டும், அதுக்கு வேலையாட்களை வந்து நீங்க எப்படி நியமிக்கிறீங்க? அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம், உங்களுடைய பணி எல்லாமே வந்து போதுமானதா இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
வேலையாட்கள் சொல்லும் போது இப்போ உண்மையிலே எங்க மாவட்டம் இல்ல மாநில அளவுலயும் வேலையாட்கள் கட்டுப்பாடு தான் விவசாயத்தை பொறுத்தவரையில. அது என்னன்னா இப்ப எல்லாமே அது நம்ம கவர்மெண்ட் குறைச்சிடுறதா நினைக்கிறதா, அது இந்த 100 நாள் வேலைக்கு பெண் வந்த பிறகு ஒரு மட்டத்துல உள்ள பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்ட்டு போயிடுறாங்க. அதனால விவசாய கூலியாளர்கள் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் குறவு. இதே இது வந்து மத்திய அரசா இருந்தாலும் சரி மாநில அரசா இருந்தாலும் சரி அவங்க அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போற கூலியாளர்களை வந்து நம்ம விவசாயத்துக்கு மாற்றி திருப்பி கொடுத்தா ஒரு விவசாயிக்கு வந்து வயலாளிகள் கட்டுப்பாடு குறையும். அதே இது வந்து இப்ப அவங்க கவர்மெண்ட்ல இருந்து 200-250 ரூபா கொடுக்குறாப்புல இருந்தாலும் அதை வந்து கன்சர்ன்ட் விவசாயிகள் கூட தோட்டத்துல வேலை செய்யும் போது கன்சர்ன்ட் விவசாயி வந்து 100-150 ரூபா அதிகப்படியா கொடுக்கறதுக்கு அவங்களால முடியும். அப்படி கொடுக்கும்போது வேலையாட்கள் கட்டுப்பாடை கம்ப்ளீட்டா நிவர்த்தி செய்யறதுக்கு ஒரு வழிவகை கிடைக்கும். அதையும் எங்க சங்கங்கள்ல இருந்து மத்திய மாநில அரசுகளை நாங்க வலியுறுத்தி வந்துட்டு இருக்கோம்.
தென்னையினுடைய உற்பத்தி பராமரிப்புக்கு இதுக்கு நீர் ஆதாரத்தை என்னென்ன அளவு முறைகளை பயன்படுத்துறீங்க? இருக்கக்கூடிய நீர் ஆதாரம் அப்படிங்கிறது இந்த வேளாண்மை முறைகளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நீராதாரத்தை பொறுத்தவரையில எங்க மாவட்டத்தை பொறுத்தவரையில எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை, எல்லாமே எங்களுக்கு கால் வழியும் பாய தண்ணி வரும் அணைகள்ல இருந்து. அதெல்லாம் வந்து நிலத்தடி நீரை வந்து ஒரு 40-45 அடி உள்ள இருக்குது. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் முன்னோடி விவசாயிகள் வந்து சொத்து நீர் பாசனத்தை கடைபிடிச்சு வராங்க. அதனால நீராதாரம் வந்து நம்ம இப்போ நம்ம வாய்க்கால் பாசனம் தண்ணி விட்டோம்னா 15 ஆலைக்கு இருக்கிறதா நம்ம தண்ணி விடணும். அதே இது சொட்டு நீர் பாசனத்துல நம்ம கொடுத்த தண்ணி விடணும்னா 2 நாளைக்கு ஒருக்கா கொடுத்தாலுமே தென்னமரத்துக்கு நீராதாரம் போதுமானது. அப்படி 2 நாளைக்கு ஒருக்கா நம்ம கொடுக்கும் போதே அந்த ஃபெர்டிகேஷன் உரப்பாசனம் வந்து அதுலேயே நம்ம கலந்து கொடுக்கறதுனால வேலையாட்களை நம்ம குறைச்சிக்கலாம். அதனால புது டெக்னாலஜியில அந்த சொட்டு நீர் பாசனம் வந்து விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்ல முடியும்.
நீங்க ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு தகவலை சொன்னீங்க. இந்த குறிப்பா அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாம் நீங்க உங்களோட பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குது, அதை பத்தி இந்த உரங்கள் வந்து எந்தெந்த அளவுகளை வந்து குறிப்பா என்னென்ன உரங்களை வந்து பயன்படுத்துறீங்க, அது விளைச்சலுக்கு அந்த மகசூலுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது என்ன பொறுத்தவரையிலும் இப்போ வந்து கொஞ்சம் இயற்கை விவசாயத்துல அதிகரித்து வச்சிருக்கிறதுனால கம்ப்ளீட்டா வர்ணிக்கும் போது நம்பு உரம் வச்சிருக்கேன். நம்பு தொட்டிகள் வந்து எட்டையில இருந்து 10 தொட்டிகள் இருக்குது. அதுல வந்து நமக்கு அதிகப்படியான உரம் தயாரிக்கிறது என்னன்னா, நம்ம தேங்காயில இருந்து அந்த மட்டை ஓலையில இருந்து அந்த ஈக்கல்ல வந்து எடுத்துட்டு அந்த ஓலையை தான் நான் அதிகம் பயன்படுத்துவேன். தேங்காய் ஓலை, அது கூட வீட்டுல வந்து கால்நடைகள் இருக்கிறதுனால அதுல உள்ள சாணம், இது ரெண்டுமே நமக்கு வந்து உரத்துக்கு அதாவது இயற்கை உரங்களுக்கு தென்னை மரத்துக்கு கொடுக்கறது குறைச்சிக்கலாம். உரங்கள்னு வரும்போது பசுந்தாள் உரம் வந்து அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன். தோட்டத்தை பொறுத்தவரையில் கணப்பு தக்கப்பூண்டு இதை வச்சு மடக்கி கொடுத்துட்டோம்னாக்கி நம்ம தளச்சத்துக்கு உள்ள இது வந்து நம்ம கிடைக்கிறது. அதனால பசுந்தாள் உரத்தை நான் அதிகப்படியாக யூஸ் பண்ணுறேன். அதுக்கு பிறகு வந்து நம்ம இதில் வந்து இயற்கை வரும்போது 5 இலை கரைசல், அதாவது பூச்சி கட்டுப்பாடுக்கு, நோய் கட்டுப்பாடு பூச்சி கட்டுப்பாடுக்கு வந்து அதை இருக்கு. இலைகளை நம்ம பறிச்சு கஷாயமாட்டாக்கி நம்ம அடிச்சு வர்றதுனால பூச்சி கட்டுப்பாடு அதில் ஜாஸ்தி. சாணத்துல இருந்தே இப்போ பப்பாயாவுக்கு லேட்டஸ்டாக வந்து அந்த வைரஸுக்கு நாங்கள் கண்டு ஏதாவது பழைய வைஸ் சான்சலர் வந்து ஒரு மருந்து சொல்லியிருந்தாரு, அதாவது 10 சாணம் 10 கிலோ வாங்கினாலும் ஒரு 5 கிலோ வேப்பமுன்னாக்கி ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு போனி பயில போட்டு தண்ணியில ஊற வச்சு அதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணா வைரஸ் குறையும்னு சொன்னாங்க. அவர் ஏன்னா தோட்டத்துக்கு வந்து பார்த்ததுனால அவர் என்ற ஒரு அறிவுரை சொன்னார். அதை 15 நாளைக்கு ஒரு நம்ம கடைபிடிச்சு வந்தாலே பப்பாளியில உள்ள வைரஸ் வந்து குறைகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. தேங்காய்கள் முறையில் பயன்படுத்தும் பெரும்பாலும் வந்து இந்த அந்த கண்ணு வைக்கும் போது நிறைய சில பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து தெளிப்பாங்க, அது ஒவ்வொரு முறைகள் இருக்குது. அந்த வகையில் இந்த தேங்காய் இளம் கன்றுகளுக்கு பூச்சி மருந்தை வந்து என்னென்ன மாதிரியான அளவுகளை வந்து பயன்படுத்துறீங்க, அது அந்த பூச்சி மருந்து வந்து எந்தெந்த அளவுக்கு அந்த கன்றுகள் வந்து இளம் கன்றுகள் வந்து அது செழிப்பாக வளர்றதுக்கு அதை எடுத்துக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
இளங்கன்றுகளை பொறுத்தவரைக்கும் நாங்கள் 3 வருஷத்துக்கு தலைச்சத்தை எந்த உரமே நம்ம விட்டு போடுறது இல்லை, நடவோட முடிஞ்சு. அதாவது குழி வந்து 3 குழி எடுக்கிறோம், அதை வந்து 1.5 அடிக்கு நிறுத்துறோம். அதுதான் தேங்காய் கண்ணை வந்து நம்ம நட்டு வைக்கிறோம். அதுக்கு பிறகு அதை கரையாம பிடிக்காமல் இருக்கிறத லைட்டாக உப்பு போட்டு வைப்போம். எங்கள் மாவட்டத்தில் வந்து அது வருது, தேங்காயை சுற்றி கொஞ்சம் உப்பு போட்டு சொன்னாக்கி கரையாம பிடிக்காது. அதே இது நம்ம ஒரு ஏதாவது 1 வருஷத்துக்குள்ளாடி வந்து அதில் அதிகம் தாக்குறது வந்து நமக்கு காண்டாமிருக்கு வந்து தான் தாக்கும். அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன போல ஆமணக்கு குறை தான். அது மட்டும் இல்லை, அந்த தேங்காய் மட்டைக்குள்ள வந்து நாற்று பச்சை உருண்டு போடுவோம். இல்லாமல் இருந்தால் கொளிஞ்சி கிடைச்சா கொளிஞ்சி இலையை வந்து கம்ப்ளீட்டாக அந்த மட்டை இடங்களை வச்சாலும் அந்த காண்டாமிருக்கு வந்து தாக்குதல் வந்து அதில் குறையுது. இது ரெண்டும் தான் நம்ம இளந்தன்மை, அதாவது நம்ம காய்ப்புக்கு வர 3.5 வருஷத்துக்கு பிறகு தான் நம்ம உரங்கள் நம்ம அதில் வரும். உரம்னால அது அதிகப்படியான உரங்கள் வராது, கொஞ்சம் தலை உரங்கள் வரும். தலை உரங்கள் நேரத்தில் இப்போ கெமிக்கல் நேரத்தில் யூரியா வந்துடும். நம்ம வந்து உரம் தானா இதுதான் இல்லை வந்தோம்னா மண்புழு உரம் வந்து இப்போ நாங்கள் வந்து அதுக்கு நீர் 1 கால் கிலோ இல்லை 200 கிராம் இதை தான் நாங்கள் போடுறோம் அந்த தென்னை மரத்துக்கு. அந்த காய்த்தெல்லாம் வந்த வருதுங்கிற அந்த பூ வெளிய சமயத்தில் தான் இது மண்புழு உரத்தை கொஞ்சம் கூட்டி போடுவோம். 1-5 கிலோ கைக்கு போட்டோம்னா கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு போடும். வேப்பம் புண்ணாக்கு போட்டு வரும்போது இந்த பூச்சி தாக்குதல் வந்து குறையும்.
இது வரைக்கும் எங்களுடைய புதுகை பண்பலை நிலையத்திற்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மிகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் எங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய அனுபவ ரீதியாகவும் உங்களுடைய விளக்கங்களை பதிலாக சொன்னீங்க. அதுக்கு புதுகை பண்புகளை நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நன்றி நன்றி நன்றி.
நேர்களே, இதுவரை உருக்கு எண்ணெயில் உன்னத வருமானம் குறித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வட்டம் எறும்புக்காடு கிராமத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி திரு எஸ் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9500 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.